இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@subadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நம்பி வந்தேன் மேசியா நானம்
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மகிழ்ச்சியோத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கக்கூடிய அனைவரும் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வனாந்திரத்திலிருந்து ஓர் அழைப்பு. வனாந்திரத்திலிருந்து ஓர் அழைப்பு என்ற தலைப்பின் கீழாக படிக்கப் போகின்றோம். கால் ஃப்ரம் வில்டர்னஸ். வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் அநேகர்களை அழைத்திருக்கிறார் தம்முடைய ஊழிய பணிக்காக என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் அழைத்த ஒரு நபர்தான் மோசே. ஆண்டவர் மோசேயை வனாந்திரத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த அவர் அழைத்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்திரமான வாழ்க்கையில் நாம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தைப் போல வறட்சியாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் வனாந்திரத்திலிருந்து நம்மை அழைக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், நம்மோடு கூட அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். நாம் ஒரு வேத வசனத்தை வேதாகமத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் வனாந்திரத்திலும் அவர் வழியை ஆயத்தமான வல்லவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏசையா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வயலிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டின் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்ற ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தைப் போல இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டம், துன்பம், கவலைகள் காணப்படுகின்றதா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான அனுபவத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே கர்த்தர் சொல்கின்ற ஒரு காரியம், நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன், அது இப்பொழுதே நடக்கும், நான் உணாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் உணாந்திர அனுபவம் இருக்கின்றதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணாந்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகின்றேன், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கப் போகிறேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால், மோசே என்ற தேவ பக்தனுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் மோசேயை வனாந்திரத்திலே ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று நாம் படித்தோம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் மோசேயை அழைத்தார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எதற்காக அழைத்தார்? கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலே ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் மோசேயை அழைத்தார். வேதாகமத்திலே 6 லட்ச புருஷர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அதை நாம் ஒருவேளை கூட்டி பார்ப்போம் என்றால், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரும் நாம் கூட்டி பார்ப்போம் என்றால், நிச்சயமாகவே 30-32 லட்சத்துக்கு மேலான ஜனத்தொகை இருந்திருக்கும். அத்தனை ஜனத்தொகையை ஆண்டவர் வழிநடத்த யாரை அழைக்கிறார்? மோசே என்ற ஒரு தேவ பக்தனை அவர் அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். எங்கிருந்து அழைத்தார்? வனாந்திரத்திலிருந்து ஒரு அழைப்பு அங்கே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் வனாந்திரமான வாழ்க்கையில் இருந்தாலும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டம் பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த தருணத்திலே அழைக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கலாம் யாத்ராகமும் 3:2-3 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமாகின்றார்? மோசேக்கு தரிசனமாகின்றார். சரி, மோசேயுடைய நிலை என்ன? 1 வசனத்தை வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசரனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் புன்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரிப் மட்டும் வந்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எத்தனை வருடங்கள்? 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவன் எங்கிருந்தான்? வனாந்திரத்திலே இருந்தான். வனாந்திரத்தில் இருந்த மோசேக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்று 2 வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எப்படி தரிசனமானார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரு முட்செடியின் நடுவிலே ஒரு அக்னி ஜுவாலை உண்டாயிற்று. இதை மோசே பார்க்கும் பொழுது அது பச்சை பசையான ஒரு மரமாக இருந்தது, செடியாக இருந்தது. ஆனால் அது எரிந்து கொண்டு இருந்தது. இங்கே நாம் வாசிக்கலாம், அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது எரிந்து வெந்து போகவில்லை. பொதுவாக மலைகளில் அவ்வப்போது நெருப்புகள் ஏற்படும், அது அணைந்து போய்விடும். ஆனால் இந்த ஒரே ஒரு செடியில் மாத்திரம் ஏற்பட்ட நெருப்பு அணைந்து போகாமல் தொடர்ச்சியாக அது எரிந்து கொண்டே இருக்கிறதை இங்கே மோசே பார்க்கிறார். இதை பார்த்து, இது என்ன அற்புத காட்சி, இந்த காட்சி என்ன, நான் சற்று போய் பார்க்கிறேன் என்று அவன் கிட்டே பார்க்க அவன் கடந்து சென்றான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, மோசே 40 வருடங்கள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தான் ஒன்றுமே இல்லை என்று மோசே நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் நீ ஒன்றும் இல்லை என்று நினைக்கும் பொழுது தேவன் உன்னோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். மோசே, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவர்கள் தான் என்னுடைய சொந்தம், இவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள், இதுதான் என்னுடைய சொத்து என்று தன்னுடைய வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டு இருந்தது மோசேக்கு. ஆனால் கர்த்தர் மோசேயை நினைத்தார். தான் ஒன்றுமே இல்லை என்று, தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த மோசையோடு கர்த்தர் பேசினார், தரிசனமானார். இன்று உங்கள் வாழ்க்கை கூட அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னை யாரும் நேசிக்க போகிறது கிடையாது, என் கூட யாரும் பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் முடிந்தது என்று நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய துவக்கத்தை அவர் உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிறப்ப தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை அவர் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் முடிந்தது, அவ்வளோதான், ஆண்டவர் நம்மை நினைக்கல, என்னை மறந்துட்டார் ஆண்டவர், என் கூட பேசல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேச வல்லவராக இருக்கிறாரு. சங்கீதம் 115:5 வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப வசனம் இவனமாக சொல்கின்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆம், நாம் மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அவர் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அவர் மறக்கவில்லை, அவர் உங்களை நினைச்சிருக்கிறாருங்க, உங்கள் மேலே அன்பு காண்பிக்கிறாருங்க. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. மோசே 40 வருடம் அவன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவர் முச்செடியிலே மோசைக்கு தரிசனமான ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட என் வாழ்க்கை அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்னால் மேலே வர முடியாது, என்னால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், எப்பா, நான் உங்கள் வாழ்க்கையில் உன்னை நான் ஆயத்தப்படுத்திட்டு இருந்தேன்ப்பா, உன்னை தகுதிப்படுத்திட்டு இருந்தேன்ப்பா, உன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாதா, இந்தப்பா இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய பிளான், உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட வருவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. அந்த நோக்கத்தை, திட்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கு மோசையை போல் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் மோசையோடு பேசுவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 3:4-5. யாத்திராகமம் 3:4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் இங்கே பார்க்கலாம். அந்த முச்செடி கிட்ட மோசை போகிறாரு. 4 அவன் பார்க்கும்படி கெட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசே மோசேன்னு கூப்பிட்ட மாத்திரத்தில் மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே நான் அங்கே தான் இருக்கிறேன், சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே கேட்குறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட பேசுகிற முதல் வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டு சேருகிறாயே, கிட்டு சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை நீ கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, மோசே நீ கிட்ட வந்துட்டுருக்கிற, நீ கிட்ட வராத, அப்படி நீ கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உன் காலில் இருக்கிற பாதரட்சையை நீ கலற்றி போடு, நீ போட்டிருக்கக்கூடிய உன்னுடைய காலணியை நீ கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது மோசேக்கு ஆண்டவர் எது உணர்த்துறாருன்னு சொன்னால், நான் பரிசுத்தமான கர்த்தர், நான் பரிசுத்தம் உள்ளவர், நீயும் பரிசுத்தனாக இருக்க வேண்டும், நீயும் உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்றால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். Matthew 5:8 இதை தான் சொல்கின்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதாவது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அதாவது பரிசுத்தம் உள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள் என்று இங்கே வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. மூன்றாவது காரியம், வனாந்தரத்திலிருந்து மோசைக்கு வந்த அழைப்பில் நாம் பார்க்கும் பொழுது யாத்திரா 3:6 பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடி கொண்டான். இங்கே கர்த்தர் மோசையோடு தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். உங்கள் வாழ்க்கையில் யார் கடவுள்னு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரை வணங்கணும், யார் உண்மையான தேவன்னு சொல்லி நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்களா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா உன் தேவன், உன் பிதாக்களுடைய தேவன் நான் தான், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன்னை உருவாக்கினவர் நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை கர்த்தர் மோசேக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்று கர்த்தர் அவர் தன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அதாவது நாம் யார், நம்முடைய கர்த்தர் யார் என்பதை அநேக நேரங்களில் நாம் மறந்து போய் விடுகின்றோம். அவர் நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய குணாதிசயங்களை குறித்து அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய அற்புதங்களை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்கின்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் அவரை ருசித்து பார்த்திருக்கிறோமா? கர்த்தரை பார்த்திருக்கிறோமா? கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோமா? இங்கே ஆண்டவர் மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 40 மோசே இந்த கர்த்தரை குறித்து தெரிந்திருந்தார். ஆனால் அடுத்த 40 அவர் வனாந்தரத்திலே வாழ்ந்த நிமித்தமாக அந்த தேவனை ஒருவேளை மறந்துவிட்டாரோ என்று தெரியவில்லை. அங்கே கர்த்தர் மீண்டுமாக, நான் தான் உன் தேவன் என்று அறிமுகப்படுத்தக்கூடியதை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை குறித்து அறிவை நாம் இழந்து விட்டோம், அவர் மேல் வைக்கக்கூடிய அன்பை நாம் மறந்து விட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இங்கே இருக்கிறோம் பிரியமானவர்களே. கடைசியாக 4 காரியத்தை நாம் பார்க்கலாம். யாத்திரா 3:7-8 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து, என்னுடைய ஜனங்களை நீ வழிநடத்து, என்னை நீ நடத்த வேண்டும், என்னுடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோசே தன்னுடைய சிறு வயதிலே எதற்காக அவன் ஆசைப்பட்டானோ அந்த காரியத்தை கர்த்தர் மீண்டுமாக தருகிறார். மோசே எதற்காக கனவு கண்டாரோ அதை தேவன் தந்தார். தன்னுடைய சிறு வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று அவன் தெரிந்து கொண்டான். 40 அந்த எகிப்தினை கொலை செய்யும் பொழுது அவன் மனதில் நினைத்த ஒரு காரியம், என் கையினால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவார் என்று அவன் நினைத்தான். தன் இருதயத்தில் எதற்காக அவன் ஆசைப்பட்டானோ, எதற்காக அவன் நினைத்தானோ அந்த காரியத்தை ஆண்டவர் மோசைக்கு திரும்ப தரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதை நினைத்திருக்கிறோமோ, அல்லது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்யணும் நம்ம நினைச்சிருப்போம், ஆனால் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய இருதயத்தை ஏதாவது ஒரு வாஞ்சி இருந்திருக்கும், அது ஆண்டவர் என்ன செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் அதை நான் நிறைவேற்றுவேன், அதை நான் செய்து முடிப்பேன், நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறேன். 20:4 இவ்வளமாக சொல்கிறேன், கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள செய்வார் அப்படின்னு சொன்னால், உன் இருதயத்தில் நீ என்ன நினைக்கிறியோ அதை ஆண்டவர் உனக்கு தருவார். மனாந்தரமான வாழ்க்கையில் இருந்து மோசையை ஆண்டவர் அழைத்து ஒரு கோத்திரத்திற்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு ஜனத்தாருக்கு தலைவனாய் மாற்றினார். அதே போல கர்த்தர் இன்று உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்கள் செய்து சாய்க்க வேண்டும். கண்களை முடிவு ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்தேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வாதம். மோசையை நீர் அழைத்தது போல எங்களை நீர் அழைத்திருக்கிறீங்க. அவனுடைய ஊழியத்திற்காக என்னுடைய வாழ்க்கை உணாந்தரமா இருக்குது. நீர் அதில் வழியை உண்டாக்குங்க, பாதியை உண்டாக்குங்க, இருதயத்தின் எண்ணங்களை நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி அழைச்சிருக்கிறேன். பிரியமானவர்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைபேசி 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.